இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
அழகு போல் பறந்து நீ உன்னதத்தில் வாழ்கின்ற ஜீவியம் வாஞ்சித்து கொள். காத்திருந்திடுகில்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் இந்த அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். கண்களை மூடுவோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாக இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய அனைவரோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய அளவில்லா அன்பு, காட்ஸ் அமேசிங் லவ். ஆண்டருடைய அளவில்லா அன்பு, ஆண்டருடைய அற்புதமான அன்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் ஆண்டருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். அன்பு என்ற உடனே அநேகர்களுடைய மனதிலே வரக்கூடிய அநேக விதமான அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த உலகத்தில் பலவிதமான அன்பு இருக்கிறதை பார்க்கிறோம். பலவிதமான அன்பு நம்மை நடத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தகப்பனுடைய அன்பு இருக்கிறதை பார்க்கிறோம், தாயுடைய அன்பு இருக்கிறதை பார்க்கிறோம், உறவினர்களுடைய அன்பு இருக்கிறதை பார்க்கிறோம், சகோதரர்களுடைய அன்பு இருக்கிறதை பார்க்கிறோம், சகோதரியுடைய அன்பை பார்க்கிறோம், பெரியோர்கள் சிறியோர்கள் நண்பர்கள் போன்ற அனைவருடைய அன்பு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த எல்லா அன்பை காட்டிலும் சிறந்த அன்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பாக அது இருக்கிறது. அவருடைய அன்பு நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய அன்பு நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நேரத்திலே இந்த உலகத்தால் நீங்கள் வெறுக்கப்பட்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு அன்பு கிடைக்காமல் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது இந்த உலகம் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், பயப்படாதே, நான் உன்னை நேசிக்கிறேன், உண்மையில் நான் அன்பு கொண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அன்பு என்று சொன்ன உடனே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நாம் வாசிக்கும் பொழுது வேதாகம் முழுவதும் அன்பினால் எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட இந்த நாளில் கூட தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். அது ஒரு வாக்கு தத்துவமான வேத வசனம், எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆனார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இங்கே கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். அப்படி என்றால் ஆண்டுடைய அன்பு எப்படியப்பட்ட அன்பு என்று பார்க்கும் பொழுது அனாதி சிநேகம், நித்திய நித்தியமான சிநேகமாக இருக்கிறது. அவர் துவக்கத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை முடியும் வரை, பரலோகம் வரை, கடைசி வரை அவருடைய அன்பு நமக்காக இருக்கும் என்று பார்க்கிறோம். அது எப்படி சாத்தியம் என்று கூட கேட்கலாம். ஏனென்றால் சில நேரங்களில் நண்பர்களுடைய அன்பு நம்மை விட்டு செல்கின்றது, மனைவியுடைய அன்பு இல்லை கணவனுடைய அன்பு நம்மை விட்டு செல்கின்றது, பெற்றோருடைய அன்பு கூட ஒரு சில நேரங்கள் நம்மை விட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டருடைய அன்பு மாத்திரம் எப்படி நித்திய நித்தியத்துக்கும் இருக்க முடியும் என்ற கேள்வி வரலாம். அதற்கு வேதாகமத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை நாம் படிக்கப் போகின்றோம் இந்த நாளிலே. நிச்சயமாகவே இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். முதல் காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களை நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களை நேசித்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதாவது இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை நேசித்திருக்கிறார் என்பதை நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும். ஆம், இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை நேசித்திருக்கிறார், உங்கள் மேல் அன்பு காண்பித்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி? நான் பிறக்கவே இல்லை, எப்படி என்னை ஒருவர் நேசிக்க முடியும் என்று கூட கேட்கலாம். ஆனால் வேதம் அப்படிதான் சொல்கின்றது, நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை நேசித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1:4 வாசிக்கும் பொழுது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. வேதம் சொல்கின்றது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, அதாவது இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே, இந்த உலகத்திற்கான ஒவ்வொரு காரியமும் போடப்படுவதற்கு முன்பதாகவே ஏன் கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார் என்று கேட்கும் பொழுது, 4 அந்த முதல் வரிகள் பதில் சொல்லக்கூடியது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி குற்றம் இல்லாதவர்களாயும் இருப்பும்படி. 2 காரியத்தை சொல்கின்ற, 1, நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், குற்றம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து முன்பதாகவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே தேவனுடைய அனாதி ஞானத்தின்படி என்னென்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். அப்படி என்றால் நிச்சயமாகவே ஆதாமியவால் பாவம் செய்வார்கள் என்று தெரியும். ஆனால் இருந்தும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், இருந்தும் அவர்களை கர்த்தர் சிருஷ்டித்தார். ஏன் என்று பார்க்கும் பொழுது, அவருக்காக கிறிஸ்துவானவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினார் என்று பார்க்கிறோம். ஆம், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் கிறிஸ்து நேசித்திருக்கிறார், நம்மேல் அவர் அன்பு காண்பித்திருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த உலகம் பாவத்தில் செல்லும் என்று, இருப்பினும் அவர் சிருஷ்டித்தார். என்றால் அவர் சிருஷ்டிகர், அவரால் சிருஷ்டிக்காமல் இருக்க முடியாது. அவருடைய சிருஷ்டிப்பு எப்போதுமே சுதந்திரத்தை உடையதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மனிதர்களை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது சுதந்திரத்தோடு கூட அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 1 Peter 1:18-20 நாம் வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தியினின்றி அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், நீங்கள் அழியக்கூடிய பொருளால் மீட்கப்படாமல் என்று வேதம் துவங்குகின்றது. 19 வாசிக்கலாம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். வேதம் சொல்கின்றது, கிறிஸ்துவாகிய அவராலே மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் கிறிஸ்து நம்மை மீட்டிருக்கிறார். எப்பொழுது இந்த சம்பவம் நடந்தது, எப்பொழுது கிறிஸ்து அவரை நமக்கென்று ஒப்பு கொடுத்தார் என்று கேட்கும் பொழுது, 20 அவர் உலக தோற்றுவதற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்படி என்றால் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டும் என்று அங்கே நிர்ணயிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நான் யார் என்று தெரியாமலே கிறிஸ்து எனக்காக மரிக்க முன் வந்தாரா என்று கேட்டால், கிடையாது. நிச்சயமாகவே நான் யார் என்று அவருக்கு தெரியும், நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்வேன் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் இருப்பினும் அவர் நமக்காக இறங்கி வந்து மரிக்க தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கூட ஆண்டவர் நம்மை முன்பதாகவே நேசித்திருக்கிறார். ஏசையா 43:1 வாசிக்கும் பொழுது, யாக்கோப்பே பயப்படாதே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எப்பொழுது? நாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் அவருடைய அன்பை சற்று சிந்தித்து பாருங்களேன், நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை அவர் அளவில்லாமல் நேசித்திருக்கிறார், நமக்காக ஜீவனையும் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார் என்றால் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் அவருடைய அன்பாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 2, அவருக்கு எதிர்காலம் தெரியும், தெரிந்தும் நமக்கான வாய்ப்புகளை அவர் கொடுத்தார். அதாவது நாம் பாவம் செய்வோம் என்று தெரிந்தும் நமக்கான வாய்ப்புகளை அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ரோமர் 8:23 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, வேதம் சொல்கின்றது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடைபெறுகின்றது. அப்படி என்றால் அவரிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடைபெறுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில தீமைகள் நடைபெறலாம், நன்மைகள் நடைபெறலாம், மரணங்கள் நடைபெறலாம், ஆனால் அனைத்தும் நன்மைக்கே என்று வேதம் சொல்கின்றது. தொடர்ந்து 30-ம் வசனம் 29-ம் வசனம் 30-ம் வசனம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு வந்து அநேக கேள்விகள் வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்ன கேள்வி நமக்கு வரும், அப்படி என்னதான் இந்த வேத வசனத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக இப்பொழுது வாசிக்கின்றேன். 30-ம் வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆகியிருக்கிறார், எவர்களை நீதிமானங்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவர் யாரை அழைத்தாரோ அவர்களை என்னவாக்கி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறார், யாரை நீதிமானம் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் யார் பரலோகம் வருவார்கள், யார் நரகம் செல்வார்கள் என்பதை அவர் முன்னே அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையால் அவர் முன்பதாகவே நிர்ணயித்து விட்டார், இவர்கள்தான் பரலோகம் வருவார்கள், இவர்களெல்லாம் நரகத்துக்கு போவார் என்று நிர்ணயித்து விட்டார் என்று ஒரு தவறான சத்தியம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இரண்டாவது காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவனுக்கு முன்பதாகவே நம்முடைய எதிர்காலம் தெரியும். ஆனால் அவர் தெரியும், உண்மைதான், ஆனால் அவர் இவர்கள் பரலோகம்தான் வருவார்கள், இவர்கள் நரகம்தான் போவார்கள் என்று யாருக்கும் அவர் குறிப்பிடவில்லை. அதுதான் உண்மை. ஏன் என்று நீங்கள் கேட்கலாம், அல்லது எப்படி என்று கேட்கலாம். அதற்காக தான் கிறிஸ்து தேவன் நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஆகையால் நாம் தேர்வு எடுக்கக்கூடிய அந்த சக்தியை வைத்து எது சரி எது தவறு என்பதை நாம் தான் சரியாக தேர்வு செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு பரலோகம் வேண்டும் என்றால் நீங்கள் பரலோகத்தை தேர்வு செய்வீர்கள், இல்லை எனக்கு நரகம்தான் வேண்டும் என்றால் நரகத்தை தேர்வு செய்வீர்கள். அப்படி என்றால் கர்த்தருக்கு அது எப்படி தெரியும் என்று கேட்கலாம். ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் அவருக்கு தெரியும் என்பது நமக்கு தெரியாது. யார் யார் பரலோகம் வருவார்கள், யார் யார் நரகம் போவார்கள் என்பது நிச்சயமாகவே நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு வாய்ப்புகளை அவர் கொடுக்கிறார் நாம் பரலோகம் வர வேண்டும் என்று. நாம் பரலோகம் வரவில்லை என்றால் அதுக்கு காரணம் அவராக இருக்க முடியாது, நாம மாத்திரமே இருக்க முடியும். ஆனால் இந்த இரண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய எதிர்காலம் என்ன என்று அவருக்கு தெரியும். அதாவது நாளைக்கு என்ன நடக்கும், நாம் பாவம் செய்வோமா செய்ய மாட்டோமா, அனைத்தும் தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் அவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் என்றால் அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நமக்கு அவர் வாய்ப்பு கொடுக்க வேண்டும், எதற்காக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது, நாம் ஒரு நாள் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருடைய பாதையிலே வருவோம் என்பதற்காகத்தான் அவர் நமக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட நாம் அதன்படி நடக்க வேண்டியதும் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையால் இரண்டாவது காரியம் நாம் படித்தோம், ஆண்டவருடைய அற்புதமான அன்பிலே அவர் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருந்தும் நமக்காக அவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார், நாம் மீண்டும் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவரிடத்தில் வருவோம் என்பதற்காக. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்தது அனைவரும் பரலோகம் வர வேண்டும் என்புதான். ஏனென்று பார்க்கும் பொழுது யோவான் 3:17 நாம் வாசிக்கின்றோம், கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எதற்காக என்று பார்க்கும் பொழுது, அவருடைய குமாரனை கொண்டு இந்த உலகத்தை ரட்சிக்கவே கிறிஸ்து வந்தார், அழிப்பதற்காக அல்ல என்று வேதம் சொல்கின்றது. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கும் பொழுது எதுக்காக படைத்தார் என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே அவர்கள் நித்திய நித்தியத்துக்கும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்தார். கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்து மரிக்க வேண்டும் என்றால், நாம் அனைவருமே பரலோகம் வர வேண்டும் தான் மரித்தார். அப்படி என்றால் எப்படி அவருக்கு எதிர்காலம் தெரியும் என்று கேட்கலாம். எப்பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுதே அவன் நரகத்துக்கு பாத்திரவானாய் மாறிவிட்டான், அதாவது இரண்டாவது மரணத்துக்கு தகுதியுள்ளவனாய் மாறிவிட்டான், நித்திய மரணத்துக்கு தகுதியுள்ளவனாக மாறிவிட்டான். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே நம்மளுடைய சுயமாய் தேர்வு செய்யக்கூடிய அந்த காரியத்தை வைத்து பரலோகத்துக்கு வருவதற்கு அவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக்கும்படி ஒரு வழியை உண்டு பண்ணினார். அப்படி என்றால் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, நமக்காக அவர் என்ன செய்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. மூன்றாவது காரியம், ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் மனிதனாக, அதாவது கிறிஸ்து இந்த மனிதனாக இந்த பூமிக்கு வந்த நிமித்தமாக அவருடைய அன்பு எவ்வளவு ஆழம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. யோவான் 1:14 நாம் வாசிக்கும் பொழுது, வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளாக வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே மாமிசம் என்று சொல்லப்படும் பொழுது, வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இங்கே வெளிப்படுத்துகின்றது. மாமிசம் என்று சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்படி என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாம்சமான மனிதர்கள், அதாவது மாம்ச சதையான மனிதர்களிடையிலே வந்து பிறந்தார் என்று வேதம் இங்கே நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அது மிகவும் கடினமான ஒன்று. அதாவது பரலோகத்திலே வாழ்ந்த தெய்வீக தன்மையை கொண்ட இறைவன் மனிதனாக மனிதனுடைய உடலிலே பிறக்க வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்குரிய தன்மைகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் கிறிஸ்து அதை செய்தார். யாருக்காக என்றால், அவர் உங்களை அதிகமாக நேசித்ததன் நிமித்தமாக, உங்கள் மேல் அளவில்லாத அன்பு வைத்த நிமித்தமாக அவர் அதை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதை குறித்து பவுல் இவ்வனமாக சொல்கின்றார், கலாத்தியர் 4:4, தேவன் தம்முடைய குமாரனை பெண்ணின் வயிற்றிலே அவர் உருவாகச் செய்தார். அதாவது ஒரு பெண்ணின் வயிற்றிலே உருவாகும்படி செய்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் மனிதனை உடைய வயிற்றில், குறிப்பாக ஒரு பெண்ணுடைய வயிற்றில் ஆண்டவர் வந்து பிறந்தார். அப்படி என்றால் அவர் ஒரு மனிதனாகவே அவதரித்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவடைய அன்பை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், தெய்வீகமாய் வாழ்ந்த அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்துவாக இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து, அவர் 9 மாதங்கள், எப்படி ஒரு மனிதன் 9 மாதங்கள் தாயின் கருவில் இருப்பார், அதே போலவே கிறிஸ்து 9 மாதங்கள் தாயின் கருவில் இருந்து எப்படி ஒரு மனிதன் வளருகின்றானோ, அதே போலவே சிறு பருவத்திலிருந்து அவர் வளர்ச்சி அடைந்து பெரியவனாகி எல்லா பாடுகளையும் அவர் பட்டு, அவர் தேவன்கோடு கூட அவர் உண்மையுள்ளவராக இருந்து பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நிமித்தமாக நமக்கான ஒரு முன்மாதிரியை அவர் வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2:6-7 வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுக்கு நிகராக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார், அதாவது மரண பரியந்தமும் தம்மைத்தாமே தாழ்த்தி வெறுமையாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படி என்றால் அவருடைய அற்புதமான அன்பு, தேவனுடைய அற்புதமான அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர் நம்மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறார். யோவான் 15:16 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தேர்வு செய்யவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 1 யோவான் 4:19, நான் உங்களை முதலில் நேசித்தேன் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். 5:8 வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இத்தனை வசனங்களும் கிறிஸ்து நமக்காய் செய்த தியாகத்தையும் அவர் நம்மால் வைத்த அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள், இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுக்க வந்த அன்பு என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய அன்பு உன்னை அழைக்கின்றது. அவர் உன்னை அறிந்திருக்கிறார். உனக்காக முன்பதாகவே தன்னுடைய ஜீவனை கொடுக்க அவர் ஒப்பந்தம் செய்து விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிறப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை நேசித்த தெய்வம், நாம் பிறந்த பின்பு நாம் என்ன செய்வோம் என்று அறிந்தும் நமக்காக வாய்ப்புகளை கொடுத்த தெய்வன். அது மாத்திரமல்ல, நாம் மாறியே ஆக வேண்டும், பரலோகத்தில் வர வேண்டும் என்பதற்காகவே அதே தேவனை மனிதனாக அவதரித்து பூமிக்கு கிறிஸ்துவாக வந்து பிறந்த தெய்வன். இந்த தேவனுடைய அன்பை சற்று சிந்தித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் கூட எப்படி ஒரு அன்பை நம்மில் காண்பிக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அன்பை நம்மில் காட்டியிருக்கிறார், உங்கள் மேல் காட்டியிருக்கிறார். ஆகையால் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் கண்களை மூடுங்கள், ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இந்த கருத்தில் சமர்ப்பிக்கிறேன். அவர்களோடு கூட கர்த்தர் நீ பேசும்படி சொல்லிக்கிறேன். அப்பா, அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்த நீர் சந்தித்து அவர்களை கர்த்த நீர் நடத்தும்படியாக சொல்லுகிறேன். உடனே பலப்படுத்தினேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எனக்கு தாவே. ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.